2018 ஆண்டு டிசம்பர் மாத தென்றலிதழில் டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதியே பகுதியில் தாயுமானவர் ஆகிவிடுவீர்கள். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, அம்மா சித்ரா நமஸ்காரம். 4 வருடம் கழித்து தென்றலில் உங்கள் பத்தி காலம் படித்தேன். இன்னும் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. என் பையன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். அவனுக்கு கல்யாணமாகி புது மனைவி, புது குழந்தை, புது வீடு என்று எல்லாமே புதுசு. என் பையன் இங்கே செட்டில் ஆகி 20 வருஷம் ஆகிறது. முதல் கல்யாணம் நாங்கள் பார்த்து நடத்தி வைத்தது. ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருப்பது போலத்தான் இருந்தது. நானும் என் மனைவியும் அடிக்கடி வந்து போய்கொண்டிருந்தோம். இவர்களுக்குள் என்ன பிரச்சனையோ பிரிந்து விட்டார்கள். நல்ல வேளை குழந்தை இல்லை. ஆனால் அதுதான் பிரிவதற்கு காரணமா என்று கூட தெரியாது. இவன் மனவிலக்கு செய்தது கூட தெரியாது. இந்த ஊரில் எல்லாவற்றையும் ரகசியமாக வைத்துக் கொள்கிறார்கள். அப்பா அம்மாவுக்கு எதுவும் தெரிவதில்லை. என் மனைவி அந்த அதிர்ச்சியிலேயே இருந்து என்னை தனியாக விட்டுவிட்டு போய் சேர்ந்தாள். அதற்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லை. அமெரிக்காவிற்கு குழந்தைகளை தத்து கொடுத்து விட்ட பெற்றோர்கள் தாமே இந்தியாவில் அதிகம். அவர்களுக்காகத்தானே நானா நானி போன்ற சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம்களை கட்டிக்கொண்டே போகிறார்கள். அதில் போய் சேர்ந்தேன். மனசு ஒட்டவில்லை. டைனிங் ஹாலுக்கு போனால் என் பிள்ளை சிகாகோவில் இருக்கிறான், என் பெண் ஹூஸ்டனில் இருக்கிறாள் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களை பார்க்க வராத பிள்ளைகளையும் ஒட்டாத பேரன் பேத்திகளையும் பற்றி பெருமைப்பட்டு கொண்டிருப்பார்கள். எனக்கு பெருமைப்பட என்ன இருக்கிறது? என்னுடைய மனைவியும் போய் சேர்ந்து விட்டாள். அவள் இருந்தபோது அவளை பாடாய் படித்து வைத்த நான் இப்போது தினம் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறேன். நான் பார்த்து வைத்த பெண்ணை என் பிள்ளை டைவர்ஸ் செய்துவிட்டு அவனும் தனிமரமாக இருக்கிறான். மனம் சோர்ந்து டிப்ரெஷனில் இருக்கிறான் என்றால் தினமும் புலம்ப முடியும்? எப்படியோ 2 வருடம் ஓட்டினேன். அப்புறம் நியூஸ் வந்தது. என் பிள்ளை ஒரு வடக்கத்தி பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டான் என்று. அவளும் விவாகரத்து பெற்றவள் தானாம். எனக்கும் என் பிள்ளைக்கும் என்றைக்குமே அதிகம் பேச்சுவார்த்தை இருந்ததில்லை. அவள் அம்மாதான் எல்லாம். எங்களுக்குள் பாலமாக இருந்த அந்த புண்ணியவதி போய் சேர்ந்து விட்டாள். ஏதோ ஒரு கடமைக்கு அவ்வப்போது ஃபோன் செய்வான். நானும் ஏதோ பேசுவேன். கல்யாணத்துக்கு ஃபோன் மூலமாக அச்சதை போட்டேன். அவனுக்கு பையன் பிறந்தான். அவன் அப்பா ஆனதும் தான் இந்த அப்பாவை பற்றி நினைக்க தோன்றியிருக்கிறது. அடிக்கடி ஃபேஸ் டைம் வழியே குழந்தையின் படங்களை அனுப்பினான். தாத்தா உறவு தேவை போல இருக்கிறது. என்னை வற்புறுத்தி கூப்பிட்டான். எனக்கும் பேரனை பார்க்க ஆசை வந்தது. இந்த வயதானவர்கள் பேச்சு போர் அடித்தது. சாப்பாடும் அறுத்து போய்விட்டது. நான் வடநாட்டிலிருந்து ரிட்டையர் ஆனவன். அந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மருமகள் அருமையாக சமைத்து போடுவாள். அதற்குத்தான் வடநாட்டு பெண் மருமகளாக வந்திருக்கிறாளோ என்று தோன்றியது. இங்கே கிளம்பி வந்துவிட்டேன். 6 மாதம் விசா. வந்து 1 மாதம்தான் ஆகிறது. ஆனால் இங்கேயும் பிடிப்பில்லை. பல வருஷங்களுக்கு முன்னால் நானும் என் மனைவியும் வந்தபோது 3 மாதம் கூட தங்கியிருக்கிறோம். பையனுடன் பிரச்சனை வரும். நிறைய சண்டை போட்டிருக்கிறோம். பேச மாட்டோம். பேசினால் ஆர்கியூமெண்ட் தான். இருந்தாலும் ஐ டுக் இட் ஈஸி. மனைவி எங்கள் இருவருக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்வாள். இப்போது நிலைமை தலைகீழ். வடக்கத்தி மருமகள் மிகவும் பணிவாக இருப்பாள். அவர்கள் எல்லோருமே எந்த இடமாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தால் காலை தொட்டு கும்பிடுவார்கள். அதுபோல இவளும் இருப்பாள் என்று நான் கற்பனை பண்ணி கொண்டிருந்தேன். பையன் மட்டும் ஏர்போர்ட் வந்தான். வீட்டிற்கு போனால் அவள் ஷார்ட்ஸ் போட்டுக்கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நான் உள்ளே நுழைந்தவுடன் ஹாய் என்று சொல்லிவிட்டு டிவி பார்ப்பதை தொடர்ந்தாள். என் முகம் மாறுவதை பையன் கவனித்து சைகை காட்டி என்னை மேலே வர சொன்னான். அவளுக்கு ஏதோ டிப்ரெஷனாம். அவள் அம்மாதான் அவளுக்கு எல்லாமாம். 6 மாதத்திற்கு முன் அவள் இறந்து போய்விட்டாளாம். அம்மா பிரெஞ்சு பெண், அப்பா குஜராத்தி. இவளுக்கு 2 வயது இருக்கும்போது அவர்களுக்குள் ஒத்துப்போகாமல் வேறென்ன விவாகரத்து தான். இந்த பெண்ணுக்கு இந்திய கலாச்சாரம் எதுவும் அதிகம் தெரியாது. அப்பாவின் பெயரைத்தான் தெரியும். அம்மா உடம்பு சரியில்லாத போது வேலையை விட்டுவிட்டு பார்த்து கொண்டிருக்கிறாள். உதவிக்கு ஹாஸ்பிட்டலில் வந்தவனை கண்டதும் காதல், திருமணம். அதுவும் நிலைக்கவில்லை. அவளை திரும்பி வேலைக்கு எடுத்துக்கொள்ளும் போது என் பையன்தான் இன்டர்வியூ செய்திருக்கிறான். விக்கி விக்கி அழுதாளாம்.
அம்மாவை போல் இருந்தாலாம் என் மனைவி ரொம்ப அழகாக இருப்பாள். இப்போது குழந்தை பிறந்த பிறகு டிப்ரெஷனா அல்லது ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா என்று தெரியவில்லையாம். அவ்வப்போது கத்துகிறாளாம். அதர்வைஸ் ஸ்வீட் அண்ட் க்யூட். இவன் தான் சமையல் எல்லாம். முதல் தடவையாக என் பையன் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னான். அவ்வளவு நேரம் இதற்கு முன்னால் நார்மலாக நாங்கள் பேசியதாக நினைவே இல்லை. குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது, எட்டித்தான் பார்க்க முடிந்தது. நானி பக்கத்தில் இருந்தாள். இது நானா நானி இல்லை, நானி எனக்கு அந்த பந்தம் விடாது போல. குழந்தையை தொட வேண்டுமானால் குளித்துவிட்டு கையில் அந்த சோப்பு தடவி கொண்டுதான் போக வேண்டுமாம். ஏதேதோ நிபந்தனைகள், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது பையன் சமைத்து வைத்திருந்தான். சாப்பாடு கொடுமை, பாவமாக இருந்தது. எனக்காக ஏதோ கஷ்டப்பட்டு செய்திருக்கிறான். இங்கே சப்பாத்தியும் பன்னீர் மட்டரும் கிடைக்கும் என்று நான் விமானத்தில் ஒன்றுமே சாப்பிடவில்லை. ஒரே பசி, யாரிடம் கோபத்தை காட்டுவது? மறுநாள் அவன் விடுப்பு எடுத்து கொண்டிருந்தான். அவனே எல்லா வேலைகளும் செய்தான். எனக்கு எது எங்கே என்று எடுத்து காட்டினான். நானே காஃபி போட்டு கொள்ள வேண்டும், காலை டிஃபன் செய்து கொள்ள வேண்டும், மிஞ்சி இருப்பவற்றை சாப்பிட வேண்டும் என்று குறிப்பாக உணர்த்தினான். எனக்கு ஏன் இங்கு வந்து மாட்டிக்கொண்டோம் சிவனே என்று அந்த சீனியர் சிட்டிசன் ஹோமிலேயே இருந்திருக்கலாமே என்று தோன்றியது. இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய்விட்டு வந்தோம். மிச்சம் இருந்ததை நிறைய கட்டி கொண்டு வந்தோம். மருமகளுக்கு வேறு விதமான சமையல், ஏதோ அதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். என்ன வேலை ஏதும் செய்ய சொல்லவில்லை. மறுநாள் குழந்தையை பார்த்தேன். மிகவும் அருமையாக இருந்தான். ஆனால் அவனை பார்ப்பதற்கு பெர்மிஷன் கேட்டுக்கொண்டு சோப் தடவிக்கொண்டு இந்த புரோட்டோகால் எல்லாம் பிடிக்கவில்லை. என் பேரனை என் இஷ்டத்துக்கு எழுத்தி கொஞ்ச கூட உரிமையில்லையே என்று உள்ளுக்குள் கோபமாக இருந்தது. மருமகள் அன்று என்னிடம் மரியாதையாக பேசினாள். ஆனால் திடீரென்று எழுந்து உள்ளே போய்விடுவாள். எப்போது பேச்சை தொடர வருவாள் என்று தெரியாது. ஆக அந்த எதிர்பார்ப்பையும் விட்டுவிட்டேன். உயிர் வாழ்வதற்காக நானே எல்லாவற்றையும் செய்ய கற்றுக்கொண்டேன். பையனுக்கு தினமும் சமைத்து போட்டேன். அவன் இன்னமும் சைவம்தான் சாப்பிடுகிறான். அதில் ஒரு சிறிய சந்தோஷம். தினமும் இணையத்திலிருந்து ஒரு சமையல் கற்று அதை செய்து அவனுக்காக காத்திருப்பேன். இரண்டு பேரும் ஒன்றாக சாப்பிடுவோம். முன்பு இருந்ததை விட இப்போது அதிகமாக பேசுகிறோம். நான் ஏதாவது கோபத்தில் கத்தினால் கூட அவன் பேசாமல் இருந்து விடுகிறான். ஐ ஃபீல் கில்டி லேட்டர். பாவம் அவன். அந்த பெண் வேலைக்கு போவதை நிறுத்திவிட்டாள். ஃபினான்ஷியலி ஹி இஸ் ஹிட். அவளையும் பார்த்து கொண்டு குழந்தையையும் பார்த்து கொண்டு வேலைக்கு போய் ஒரு மிஷினை போல செயல்படுகிறான். இப்படியே ஒரு மாதம் ஓட்டிவிட்டேன். இன்னும் 5 மாதம் தாக்கு பிடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. நேற்றைக்கு நான் திரும்பி போவதை பற்றி பேசினேன். அவனுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. சிறிது நேரம் பேசவே இல்லை. அப்புறம் திடீரென்று கதறி அழுதான். முதல் தடவையாக அவன் அம்மாவை நினைத்து கொண்டு அவள் போன போது அவனால் வர முடியவில்லை. காலை ஒடித்து கொண்டு சர்ஜரி செய்து ஆஸ்பத்திரியில் இருந்தான். அவன் வராத கோபத்தில் அந்த சமயம் நான் பேசவே இல்லை. அப்பா, அம்மாவும் போய்விட்டாள். நான் அனாதையாக இருக்கிறேன். நான் எவ்வளவு இழிந்து போயிருந்தேன் என்று உங்களுக்கு தெரியாது. அடிமேல் அடி, டைவர்ஸ், ஆக்சிடென்ட், அம்மாஸ் டெத். இவளோடு சந்தோஷமாக 1 வருஷம் கூட இல்லை. நீங்கள் வந்த இந்த 1 மாதமாகத்தான் எனக்கு சிறிது நிம்மதி. அங்கே போய் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தோன்றுவதைத்தான் செய்ய போகிறீர்கள். ஐ வில் ரீஅரேஞ்ச் த டிக்கெட்ஸ் ஃபார் யூ. டேட் சொல்லுங்கள் என்றான். என் இஷ்டத்திற்கு வாழ்க்கையை நடத்தி வந்தவன் நான். முதல் முறையாக ஒரு இக்கட்டான நிலை. சரிப்பா, யோசித்து சொல்கிறேன் என்றேன். இனி மீதி உள்ள 5 மாதத்தை எப்படி கழிப்பது? உங்களுக்கு எழுதி கேட்கலாம் என்று தோன்றியது. போரடித்து கொண்டிருக்கிறேனோ? முன்னை விட பிள்ளை பாசம் எனக்கு இப்போது தெரிய வருகிறது. அதனால் கொஞ்சம் குழப்பம். இப்படிக்கு அன்புள்ள சிநேகிதரே, நிறைய தடவை முதன்முறையாக என்று எழுதியிருக்கிறீர்கள். வரும் 5 மாதமும் பிள்ளைக்காக தொடர்ந்து இருப்பது மிகவும் நல்லது என்று நினைக்கிறேன். சமைக்க கற்றுக்கொண்டு வருகிறீர்கள், நல்லது. உங்கள் கோபத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறீர்கள், நல்லது. பிள்ளை நீங்கள் தங்குவதை மிகவும் எதிர்பார்க்கிறான், நல்லது. பேரன் வளர வளர அவன் சிரிப்பையும் விளையாட்டையும் ரசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். புரோட்டோகால் பிரச்சனையாக தெரியாது, பழக்கமாக மாறிவிடும், நல்லது. பிள்ளை பாசத்தை உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள்.
அது வளர வளர உங்கள் சொந்த விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் குறைந்து போகும். தாயுமானவராக மாறிவிடுவீர்கள். நல்லது. 6 மாதம் கழித்து திரும்பி போகும் போது ஒரு இணைப்பும் பிணைப்பும் உங்கள் நினைவில் தங்கியிருக்கும். போர்டம் தெரியாது. நல்லது. வாழ்த்துக்கள். டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.